முத்தமிழ் அடைவினை முற்படை கிரிதனில் முற்படை எழுதிய முதல்வோனாகிய விநாயகப் பெருமானை வணங்கி தமிழறியும் பெருமானாக நக்கீரனுக்கே இலக்கணம் உபதேசித்த கந்த பெருமானுடைய திருவடிகளை பணிந்து போற்றி தமிழுக்குரிய சங்கங்களிலே முதற் சங்கத்தின் தலைவராக இருந்த திரிபுரமெரித்த விரிசடை கடவுளான சிவபெருமானை வணங்கி முதல் தமிழரசியாக விளங்கிய அன்னை மீனாட்சியினுடைய திருப்பாத கமலங்களை துணையாக பற்றிக்கொண்டு பைந்தமிழ் பின்னாலே சென்ற பச்சை பசும் கொண்டலாகிய திருமால் சீரடிகளை வணங்கி இத்தனை பெருமைக்குரிய தெய்வங்களாலே போற்றப்பட்ட தமிழை அற்புத காவியமாக வடித்து கொடுத்த கம்பனுக்கு என் வணக்கத்தை கூறி அந்த கம்பனுடைய பெருமையை 43 ஆண்டுகளாக அரங்கேற்றி வருகின்ற அற்புதமான இந்த புதுக்கோட்டை கம்பன் கழகத்தை தலைதாழ்த்தி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்கு உபயதாரராக விளங்குகின்ற திரு லியோமுத்து அவர்களுடைய ஸ்ரீ சாய்ராம் கல்லூரியைச் சேர்ந்தவர்களையும் இந்த கம்பன் கழகத்தினுடைய தலைவர், பொருளாளர், செயலாளர், அதனுடைய நிர்வாக உறுப்பினர்கள் அத்தனை பேர்களையும் தலைதாழ்த்தி வணங்கி நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். எல்லோருக்கும் இப்பொழுது இரண்டு சந்தேகங்கள் இருக்கும். ஒன்று, புள்ளி மாறிய கோலம் என்று இவர்கள் எதை பேசப் போகிறார்கள்? ஒரு பெண்ணை கூப்பிட்ட காரணத்தினாலே கோலம் போடுவதை தவிர இவர்களுக்கு வேறொன்றும் தெரியாது. அதனாலே மேடையிலே வந்து ஏதோ 4 புள்ளியை வைத்து கோலம் போட்டு அதுவும் சரியாக போட தெரியாமல் புள்ளியை மாற்றி வைத்து கோலம் போட இவர்கள் வந்திருக்கிறாரோ என்ற ஒரு ஐயம். இரண்டாவது, நான் மேடைக்கு ஏறி வந்த காட்சியை பார்த்து இப்படி நடக்க முடியாத நிலைமையிலே எதற்காக இவர்கள் வருகிறார்கள் என்று சிலர் நினைக்கலாம். இது என்னுடைய மூன்றாவது இன்னிங்ஸ். என்னுடைய வயது இப்போது 81. நான் பேசத் தொடங்கி 52 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதிலே இது மூன்றாவது இன்னிங்ஸ் என்று ஏன் சொல்கிறேன் என்றால், முதன் முதலிலே நான் பேசத் தொடங்கிய போது எனக்கு வயசு 17. அதன் பிறகு ஒரு தடை வந்தது. ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே திருவண்ணாமலைக்கு ஆண்டுதோறும் அருணகிரிநாதர் விழாவிலே வாரியார் சுவாமிகள் 40 ஆண்டுகள் பேசினார். அந்த 12லேருந்து 1.5 வரைக்கும் வேறு யாரையும் அந்த மேடையில் அந்த நேரத்தில் ஏற்ற மாட்டார்கள். அண்ணாமலையார் அருளினாலே அவர் சிங்கப்பூர் சென்ற காரணத்தினாலே ஏனோ தெரியவில்லை என்னை அழைத்து அன்று பேச சொன்னார். அடுத்த ஆண்டு வடபழனிக்கு வைரவேல் கொண்டு போகிறேன், வர முடியாது என்றார். மூன்றாவது ஆண்டு அவரே இந்த உலகத்திலே இல்லை. இதை பெரியவர்கள் சொல்வார்கள், ஒரு தடவை தட்டினால் 3 தடவை தட்டும் என்று. அதிலே இருந்து அந்த 12லே இருந்து 1.5 வரைக்கும் 3 நாட்கள் விழா பிரமாதமாக நடக்கும். அடியேன் தான் பேசுகிறேன், 30,000 பேர் காத்திருப்பார்கள் அந்த நேரத்துக்காக. இந்த பெருமைக்காக சொல்லல, ஆண்டவன் எனக்கு கொடுத்த ஒரு பிரசாதத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். அங்கே பேச போகும்போது அந்த நன்றியின் காரணத்தினாலே ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் சென்ற பேருந்து எதிரிலே வந்த பேருந்தோடு என்னுடைய பேருந்தின் டிரைவரே மோதினான். குடித்துவிட்டு வந்த காரணத்தினாலே சொல்ல சொல்ல கேட்காமலே ஓட்டிக்கொண்டு வந்து மோதினான். எனக்கு எப்பொழுதுமே வயசு உங்கள்கிட்ட சொல்கிறேனே தவிர எனக்கு இன்னும் 16 வயசுக்கு மேலே வளரலை. ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், ஒருவேளை கல்யாணம் ஆகியிருந்தால் மாமியார், நாத்தனார், புருஷன் இந்த பிடுங்கலெல்லாம் பட்டால் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருப்பேன். அதுக்கப்புறம் பேரம்பேத்திகளை எடுத்திருந்தால் பாட்டி என்ற ஒரு நிலை வந்து கொஞ்சம் அடங்கி இருப்பேன். ஆனால் இந்த எந்த சிக்கலிலேயும் நான் சிக்காமல் என் பெற்றோருக்கு பெண்ணாகவே இருந்து விட்டதனாலே என் உடலுக்குத்தான் வயசே தவிர என்னுடைய மனசுக்கு இன்னமும் 17 வயசு தான். என்னால் புரிந்து கொள்ள முடியலை இந்த வயதானவருடைய கஷ்டங்கள். இதெல்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது, ஏன் வலிக்கும், 80 வயசானால் எதுக்கு கால் வலிக்கும், இப்படித்தான் கேட்க தெரியுதே தவிர வயசானால் கால் வலிக்கும்னு தெரியல. ஆனால் அப்பொழுது போன போது எப்பொழுதும் அந்த முன்னாடி கண்டக்டர் சீட்டில் தான் உட்காருவேன். அவரை துரத்தி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கணும் அந்த கண்ணாடியில். இத்தனை வயசாயும் அந்த வேடிக்கை பார்த்து கொண்டு வரும்போது பஸ்ஸை கொண்டு போய் மோதினா அந்த கண்ணாடி உடைஞ்சது. முன்னாடி சீட்டில் உட்காந்துட்டு நான் பாம்பன் சுவாமிகளுடைய சண்முக கவசத்தை சொல்லிக்கொண்டே வருகிறேன், சிரசை காக்கன்னு. அதை சொல்லி முடிக்கிற போது அந்த கண்ணாடி உடைஞ்சது, கண்ணை மூடிட்டேன், இல்லைன்னா கண்ணே போயிருக்கும். மண்டையில் குத்தி ரத்தம் கொட்டுகிறது, இந்த கால் சிக்கி கொண்டு விட்டது, காலில் அடி. அதோட கூட கொண்டு போய் ஊத்தங்கர ஹாஸ்பிட்டலில் போட்டான். இது பெருமைக்கு சொல்லலை, காரணத்தை சொல்கிறதுக்காக. அவர் என்ன பண்ணார், என்னுடைய ரசிகர், அம்மா 10 தையல் போடணும் தலைக்கினார். அந்த திருவண்ணாமலை நிகழ்ச்சி இப்போவும் நீங்கள் வாங்க ஆகஸ்ட் 15 அந்த 12 மணி தாண்டி ஒரு நிமிஷம் முன்னாடி பின்னாடி இருந்தால் மேடை ஏற முடியாது, அவ்வளோ கணக்கு அங்கே. அதனால நான் 12 மணிக்கு திருவண்ணாமலையில் போய் பேசியே ஆகணும். ஒரு ஏடிஎஸ் போட்டு என்ன அனுப்பிடுங்க சார், நான் போகிறேன். அப்போ டாக்ஸி கூட அங்கே கிடையாது, பஸ்லேயே ஏறி திருவண்ணாமலை போயிட்டேன். ரத்தம் கொட்டுது, ஒரு துண்டை தூக்கி தலைமையில் போட்டுக்கிட்டு அங்கே போனால் கீழே இறங்க முடியல, காலில் அடிபட்டது அங்கே போய் தான் தெரிஞ்சுது. எப்படியோ இறக்கி விட்டாங்க, ஒரு ஆட்டோ பிடிச்சி தங்குற இடத்துக்கு போயிட்டேன். புடவையெல்லாம் ரத்தம். கூட்டிக் கொண்டு போவதற்கு வந்திருக்கிறார்கள் நிகழ்ச்சிக்காரர்கள் பிச்சாண்டியெல்லாம். அப்போ அக்கா இது என்ன, இங்கெல்லாம் கண்ணாடி குத்தியிருக்கு எனக்கு தெரியல, நம்ம மூஞ்சியை நம்ம கண்ணாடியில் தானே பார்த்தாகணும், கண்ணாடி நம்ம மூஞ்சியை பார்க்கணும் எனக்கு தெரியல. அப்போ உடனே என்ன சொன்னேன், என்னடான்னு, என்னக்கா இப்படி ரத்தம்னா, இரு புடவையெல்லாம் ரத்தம், புடவையை மட்டும் மாற்றிக்கிட்டு வந்துடுற, ஒரு 5 நிமிஷம் நில்லுன்னு. நடக்க முடியல. உடனே அப்படியே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த டாக்டர் இன்றைக்கி இருக்கார் ராஜம் கிளினிக் டாக்டர் சுப்பராயன். அவருடைய பையனும் மருமகளும் வந்து தையல் போடுறதுக்கு அனஸ்தீசியா கொடுக்கணும்னார். சத்தியம் சொல்கிறேன், நல்ல சபையில் எனக்கு அனஸ்தீசியா கொடுக்காமல் தையல் போடுறதுனா போடுங்க, இல்லைன்னா நான் பேசிட்டு வந்து தையல் போட்டுக்கிறேன்னு. அனஸ்தீசியா கொடுக்காமையே 10 தையல் போட்டார்கள், எவ்வளோ வலிக்கும்னு யோசிச்சு பாருங்கள். கட்டிட்டேன், வந்தவர்களெல்லாம் அழுதுட்டாங்க. அந்த தையல் போட்ட அரை மணி நேரத்தில் மேடையில் போய் பேசினேன். டாக்டர் பக்கத்திலே உட்காந்துருக்கார். இன்றைக்கி திருவண்ணாமலையில் யாரை கேட்டாலும் சொல்லுவார். அதோட முடிஞ்சது, தலையில் அடிபட்டு தையல் போட்டு ருக்மணி கதை முடிஞ்சது, இனி அவர்கள் மேடையிலே பேச மாட்டார்கள் என்ற இடத்துல அந்த 2வது இன்னிங்ஸ் நான் மேடை ஏறினேன், ஏறி பேசினேன். இப்போ புதுக்கோட்டை கம்பர் விழாவுக்கு வரப்போகிறேன் என்று ஒரு வாரத்துக்கு முன்னால் கூட யாராலையும் சொல்ல முடியாது. ஏறக்குறைய 1.5 மாதத்துக்கு முன்னாலே வீட்டுக்குள்ளே மழை தண்ணி வந்ததுனால அதை கழுவி விட போய் விழுந்தேன். வயசும் தெரியல ஒன்றும் தெரியல, நான் பாட்டு வயசு கம்மின்னு நினச்சி ஓட போய் வழுக்கி தலையில் மட்டேர்னு விழுந்தேன். விழுந்து 4 நாள் வரைக்கும் நான் பாட்டு வேலை செஞ்சே தெரியல. 5வது நாள் 2 பக்கமும் இடுப்பில் பலமான அடி, உட்கார முடியல, நிற்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. ஆம்புலன்ஸில் வச்சு ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு போய் போட்டாங்க. போட்டு 3வது நாள் வரைக்கும் நடக்க முடியலை, நிற்க முடியலை, தவித்தேன். அப்போவே சம்பத் என்கிட்ட தலைப்பு கேட்டபோது புள்ளி மாறிய கோலம்னு. என்னம்மா சொல்கிறீங்க, புள்ளி இல்லாத கோலம்னு தான் கேட்டிருக்கோம், நீங்கள் புள்ளி மாறிய கோலம்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டு பார் தெரியும்னுட்டேன். நான் விழுந்ததை சொல்லவும் சொல்லிட்டேன். அப்போ சொன்னேன், யானா கம்பன் விழாவுக்கு வருவேன், அன்னைக்கு வருவேங்கிற நம்பிக்கை இல்லை, முந்தானாள் கூட இல்லை, சத்தியமாக சொல்கிறேன், முந்தானாள் கூட இல்லை. ஏன்னா முந்தானாள் வரைக்கும் நான் படுக்கையில் படுத்திருந்தேன், எழுந்து உட்கார்ந்தேன்னு தவிர நிற்கலை, நிற்க முடியலை. வாக்கர் வச்சுட்டு நில்லுங்கன்னாரு. என்ன ஆனாலும் சரி நான் புதுக்கோட்டை கம்பன் விழாவுக்கு போவேன், ஏன்னா காரில் தான் வரேன். இந்த பக்கத்து வாசலை எனக்கு போன தடவை அறிமுகப்படுத்தினார், ஆனால் இந்த 4-5 படி எனக்கு மறந்து போச்சு, 2 படி தான் இருக்கும், நான் அங்கே போயிடுறேன், அங்கேருந்து 2 படி ஏற்றி விட்டுருவாங்க, இந்த மேடை ஏறுறது கஷ்டம், ஏற முடியலன்னா கீழேயே ஒரு டேபிள் சேரும் போட சொல்லி நான் பேசிட்டு தான் வருவேன், நிற்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. ஆனால் இன்றைக்கி நான் நடக்க வச்சுட்டாங்க. நடக்க முடியாத இருந்த என்னை நடக்கக்கூட ஒன்றால் முடியும்னு காட்டியவர்கள் புதுக்கோட்டை கம்பர் கழகத்தில். அதனால தான் ஏன் சொல்கிறேன் இதென்னா, மலையப்பன் அவர்கள் இதில் செயலாளராக இருந்தபோது சரஸ்வதி ராமநாதன் யார் யாரையோ கூப்பிடுவார், என்னெல்லாம் கூப்பிட்டதே இல்லை. தங்கச்சி தங்கச்சின்னு அப்படி உயிராக இருப்பார், ஆனால் விழா போட்டு கூப்பிட மாட்டார். ஆனால் நானும் வந்து என்னை கூப்பிடுங்கன்னு கேட்டதே கிடையாது, யாருக்கும் கேட்டது கிடையாது இதுவரைக்கும். அப்போ ஆனால் ஒரு ஏக்கம் எனக்கு இருந்தது, எல்லா கம்பன் விழாவிலையும் போய் பேசி நாம தான் முன்னால் நிற்கிறோம், இந்த புதுக்கோட்டை கம்பன் விழாவில் மட்டும் கூப்பிட மாட்டேங்கிறாங்களே. ஒரே ஒரு முறை எப்போ வந்தது தான் இல்லை. ஆனால் சம்பத் அந்த குறையையும் நீக்கி என்னை இங்கே மேடையிலே ஏற்றி, அதுலேயே போன முறை கூட எனக்கு கொஞ்சம் குறை இருந்தது, பட்டிமன்றத்தில் பேசுகிற போது நேரமாகி விடுகிறது, கொஞ்ச நேரம் தானே பேச முடிகிறது என்று. இன்னும் ஒன்று, மற்ற பேச்சாளர்களுக்கு எனக்கு இருக்கிற வேறுபாடு, இப்போ அழகாக சொன்னார், அவர்களை நான் தூக்கிவிட்டேன், இவர்களை அறிமுகப்படுத்தினேன், எனக்கு ஏக்கமாக இருந்தது. என்னையெல்லாம் யார் அறிமுகப்படுத்தலை, எந்த பேச்சாளர்களை பெரியவர்களும் கூட அடிகளாரோ இல்லை கீவாஜாவோ யாரும் ருக்மணியை போடுங்கன்னு சொன்னதே இல்லை. சுகிசை வந்தான் சொல்வார், எங்கள் அக்கா ஒரு சுயம்புபார், எங்கள் அக்கா ஒரு சுயம்புன்னு. ஆண்டவனை தவிர வேறு யாரும் என்னை அறிமுகப்படுத்தியதாக சொல்ல முடியாது. ஆனால் அப்போ இந்த சம்பத் இருந்திருந்தால் நான் எங்கேயோ போயிருந்திருப்பேனே, இப்படி அறிமுகப்படுத்த ஆட்கள் இல்லை நாங்கள்லாம் இருந்த காலத்தில். அதனால் இப்போ சந்தோஷப்படுறேன். ஆனால் பல பேரையும் அறிமுகப்படுத்தி பல பெண்கள் வந்து பேசினார்கள், அவர்களெல்லாம் ஒருத்தர் கூட உட்கார்ந்து கேட்கல, எனக்கு அது வருத்தம்தான். நாங்கள்லாம் உட்கார்ந்து கேட்போம், உட்கார்ந்து கேட்டதுனால்தான் முதல் 2 வரி சொல்வார்கள் கம்பெனியில், வீட்டுக்கு போய் மற்ற 4 வரியும் பார்த்து மனப்பாடம் பண்ணுவோம் மொத்தத்துலேயும். இப்போ அதை பேசின பெண்களில் ஒரு பெண் கூட உட்கார்ந்து கேட்கல, அது எனக்கு ரொம்ப வருத்தம். நாம் பழகி பேசுவதை விட படித்து பேசுவது தான் நிற்கும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க சொன்னாங்க பயிற்சி கொடுத்தோன்னு, பயிற்சி கொடுத்து முடியாது, நாம் படித்து 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 உள்ளத்துக்குள்ளே போட்டுக்கொள்ளோம், இன்னமும் படித்து முடிக்க முடியலை. ஒரு நாளைக்கு 19 மணி நேரம் நான் படிக்கிறேன், சாப்பாடு கூட வேண்டாம். ஒரு மாதத்துக்கு 2000 ரூபாய்க்கு புஸ்தகம் வாங்குவேன், வீடு முழுக்க புஸ்தகம் தான், இன்னமும் முடியலை, இன்னமும் வாங்கி முடிக்க முடியல. நான் வாங்கின புஸ்தகத்தையெல்லாம் படிச்சுடுவோம். எதுக்கு சொல்கிறேன் என்றால், புதிதாக பழைய புஸ்தகங்கள் வருகிறது, புதிய புஸ்தகங்கள் அல்ல. அதையெல்லாம் வாங்கி படித்து நம்மை வளர்த்து கொள்வோமே ஆனால் எதிர்காலத்திலே கம்பரை முழுமையாக தெரிந்து கொண்ட ஒரு நிலை வரும். அந்த குழந்தைகள் இங்கே இல்லை என்றாலும் இந்த வைப்ரேஷனாவது அவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறேன். அடுத்தது இன்றைய தலைப்பு புள்ளி மாறிய கோலம். இது 3வது இன்னிங்ஸ் வந்துட்டேன், இப்போவே ஏறிட்டேன், இனி தைரியம் வந்துடுச்சு. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இருக்கிறது. ஆனால் போன வாரம் வரைக்கும் சிங்கப்பூர், மலேசியா, சென்னை அத்தனை நிகழ்ச்சிகளையும் ரத்து பண்ணினேன். ஆனால் புதுக்கோட்டைக்கு எல்லாரும் சொன்னாங்க, ஏமா சிங்கப்பூர் நிகழ்ச்சியெல்லாம் கேன்சல் பண்ண புதுக்கோட்டை நிகழ்ச்சிக்கு போவேன்னு ஒத்தக்காலில் நிற்கிறியன்னார். நான் சொன்னேன், நிச்சயமாக போயே தீருவேன், சிங்கப்பூருக்கு அப்புறம் போய்க்கிறேன், ஏற்கனவே போயிட்டேன். அது ஏன்னா ஒரே ஒரு வார்த்தை அவர் சொன்னதுக்கு தான். என்ன சொன்னார் தெரியுமா சம்பத்து? அம்மா, உங்கள் பேச்சை முழுமையாக கேட்க வேண்டும் என்று பலரும் சொன்ன காரணத்தினாலே இந்த முறை உங்களை தனி பேச்சு போட்டிருக்கிறேன்னார். அது உண்மையிலேயே கல்மேல் எழுத்து போல பதிந்தது. அப்ப முழு பேச்சை கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்களை ஏமாற்றுவது என்பது மிகப்பெரிய துரோகம். அதனால உடம்புல உயிர் இருந்தா புதுக்கோட்டை போவேன், மற்ற எந்த நிகழ்ச்சிக்கு இல்லை என்றாலும். என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்திய அன்னையினுடைய திருப்பாத கமலங்களை வணங்கி தொண்டையில் ஒன்றும் வரல, அதனால் அது பேச முடியும், நடக்கத்தர முடியாது, அதுக்கு என்ன கேடு? அதனால் இன்றைய தலைப்புக்கு வருவோம். நேரம் ஆகிவிட்டது, ஆனாலும் நான் முழுமையாக பேசுகிற வரைக்கும் நீங்கள் இருக்கணும், இதுதான் கண்டிஷன். ஏன் தெரியுமா? பல பேச்சாளர்கள் இந்த மாதிரி நேரம் ஜாஸ்தி ஆகிட்டா செயலாளர்கிட்ட கேட்பாங்க, ஏன் சார் ஒரு 1/2 மணி நேரம் பேசினா போதுமா, ஒரு 20 நிமிஷம் பேசினா போதுமே, அதுக்கப்புறம் யார் இருக்க போகிறாங்க சொல்லுவார்கள். கவரை மட்டும் குறைக்காமல் கொடுத்துருங்க, மற்ற நேரத்தை பற்றி கவலை இல்லை. நான் சொல்லுகிறேன், அத்தனை பேர் எழுந்து போனாலும் மைக் செட்காரர் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார், மைக்கை நான் தரமாட்டேன், அவருக்காக வேண்டியாவது நிச்சயமாக முழுமையாக பேசுவேன். அதுலேயும் அரச தர்பாரில் பேசுகிற ஒரு பாக்கியம், எல்லாரும் இளையராஜா இளையராஜாங்கிறார், இளையராஜா தலைமையிலேயே பேசுகிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அதிலேயே அவர் முன்னால் உட்கார்ந்து இந்த தமிழை கேட்கிறாரு, அதனால் அவருக்கு கோடானு கோடி நமஸ்காரங்கள். புள்ளி மாறிய கோலங்கள், கோலத்தில் 2 வகை உண்டு. ஒன்று புள்ளி கோலம், இன்னொன்று புள்ளி இல்லாத கோடு போடுகிற கோலம். பெண்களுக்கு தெரியும், ஒன்று புள்ளி வைத்து போடுகிற கோலம், இன்னொன்று புள்ளியே இல்லாமல் கோடு, இந்த ஸ்டார் மாதிரி அது மாதிரி போடுறது. அதனால் இந்த 2 கோலங்கள் தான் உண்டு. புள்ளி மாறிய கோலங்கள் எங்கே? கோலத்துக்கு புள்ளி வைக்கின்ற போது அது சரியாக இணைக்கப்பட்டால்தான் அந்த கோலம் அழகாக வரும். மாற்றி இழைத்து விட்டாலோ, புள்ளி தவறிவிட்டாலோ அந்த கோலம் அலங்கோலமாகிவிடும். இந்த அலங்கோலம் என்ற வார்த்தை எல்லாத்துக்கும் வரும், ஆனால் இந்த கோலத்திலிருந்து அது வருது வெளிப்படையாக. இங்கே அதே மாதிரி தவறான புள்ளிகளை இணைத்ததனாலே ஒரு வாழ்க்கை அலங்கோலமாகியது. நம்மாலே சந்தோஷப்பட முடியவில்லை, ஐயோ இவனுக்கா இப்படி என்று நம்மை இயங்க வைக்கின்ற ஒரு எதிர்மறை நாயகர் இலங்கையின் மன்னாதி மன்னன் ராவணர். அவருக்கு பெயரே ராவணேஸ்வரன் என்றுதான் பெயர். இன்னும் ஒன்று சொல்லப்போனால், ராவணன் முழுக்க முழுக்க கெட்டவனே அல்ல, 1% தான் கெட்டவன், அந்த 1% பயங்கரமான தப்பை பண்ணிட்டான். அதான் ராவணனை போல ஒரு வீரன், ராவணனை போல ஒரு பக்தன், ராவணனை போல ஒரு கலைஞன், ராவணனை போன்ற ஒரு அரசன், ராவணனை போன்ற ஒரு அண்ணன், ராவணனை போன்ற ஒரு தகப்பன் கிடைக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் 8 திசைக்கும் சென்று மணலாலே லிங்கம் பிடித்து சிவபெருமானை வணங்குவான். அப்படி வணங்கினதுனாலே எந்த அடியாருக்கும் ஈஸ்வரன் என்ற பெயர் வரல, அவன் அரக்கனானாலும் ராவணனுக்கு ராவணேஸ்வரன் என்ற பெயர் கிடைத்தது. கையிலே மலையையே தூக்குகின்ற ஆற்றல் படைத்தவனாக இருந்தான். அவனுக்காக இறைவன் தன் ஆற்றல் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம். அப்பொழுது கூட அந்த கைலை மால்வரையை எடுக்கிறான், பார்வதியும் பரமசிவனும் உட்கார்ந்திருக்கிறார்கள், ஆடாத மலை ஆடுகிறது. நான் வேடிக்கையாக சொல்வதுண்டு, பார்வதி பரமசிவனை மணந்து கொள்வதற்காக 7 வருஷம் தவம் பண்ணான். நாமெல்லாம் என்னோ 30 நாள்லேயே முடியணும்னு நினைக்கிறோம், 7 வருஷம். அவளுடைய 5 வயசுலே ஆரம்பித்து 12வது வயதில் தான் அந்த கல்யாணம். அப்போ எல்லாரும் சொன்னார்கள், எதுக்காகமா இந்த தவம், குளிர்கின்ற இமயமலையில் போய் இப்படி குளிரில் குளிர்க்கிற, பட்டினி கிடக்கிற, இது தேவையா, இது வேண்டாமே பதிலே சொல்லலை. சிவபெருமானே வந்து சோதித்தார், எத்தை கண்டு நீ இச்சை கொண்டாய் மகளே? சுத்த பயித்திய கரங்கங்காதர தோகையே முன்னவன் பேயுடன் ஆடிய ஆட்டுக்கோ காளை மாட்டுக்கோ ஏந்தும் ஓட்டுக்கோ அவங்ககிட்ட என்னன்னு இருக்குன்னு நீ காதலிக்கிற. ஏறதுக்கு ஒரு ஓட்ட சைக்கிள் கூட இல்லை, ஒரு ஒடுக்கு விழுந்த மாடு என்ன தர்மம்? அவங்ககிட்ட கப்பரை பிச்சை எடுக்க ஒரு அலுமினிய பாத்திரம் கூட இல்லை, ஒரு மண்டையோட்டு கப்பரையே வைத்திருக்கிறான். அவன் இருப்பதோ சுடுகாடு, அவங்ககிட்ட என்ன தகுதி இருக்கிறது என்று நீ ஆசைப்படுகிறாயின். அவ பதிலே சொல்லாமல் கேட்டது சிவபெருமான், அவ பதிலே சொல்லலை போயிட்டான். பித்தனோ நீர்னுட்டான், உனக்கு பைத்தியமாடான்ட்டான். பரமசிவனுக்கே பித்தன்கிற பேர் வாங்குறதுல ரொம்ப சந்தோஷம். சுந்தரமூர்த்தி நாயனார் பித்தன்னார், ஐயா உன்னை என்ன சொல்லி பாடட்டும்னார், பித்தா என தொடங்கி பாடுனார். நம்ம ஊருக்கு ஒரு சிவன் இருக்கு, ஒவ்வொரு ஊர்லேயும் சிவனுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கும், ஆனால் அவராக வைத்து கொண்ட பேர் எது தெரியுமா? பித்தன். நம்ம குழந்தைக்கு பேர் வைப்போம், பக்கத்து வீட்டுக்காரி குண்டும்பார், பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் மண்டும்பார், அப்பா தங்கம்பார், அம்மா பட்டும்பார், அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும். அதே மாதிரி சிவபெருமான் உங்கள் பேர் என்ன என்று கேட்டபோது திருவெண்ணை நல்லூர் பித்தனுக்கு அடிமை என்று தனக்குரிய பெயராக அந்த பித்தனை தான் சொன்னார். அப்பேற்பட்ட அந்த சிவபெருமான் இருக்கிற கைலாயத்தில் பார்வதி பரமசிவனை ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டபோது அவ சொன்னால், உலகத்திலேயே மிக உயர்ந்த இடம் இமயமலை தான், என் வீட்டுக்காரர் தான் உசந்த இடத்து மாப்பிள்ள, அதை அசைக்க யாராலையும் முடியாது. இப்போ அதுக்கே ஆபத்து வந்தது, அசைக்க முடியாத கைலாயத்தின் நாயகன், அதனால் அப்பேற்பட்ட உயர்ந்த இடத்து பிள்ளை, அதனால் அவரை நான் மணந்து கொள்கிறேன்னு சொன்னான். இப்போ ராவண கைலாசத்தை எடுக்கிறான், எதுக்காக? புஷ்பக விமானத்தில் ஏறிக்கொண்டு வருகிறான், அந்த கைலாயம் தடுக்கிறது. கண்ணதாசன் எழுதுவார், பணக்காரன் வீட்டு கோழி இல்லை, பணக்காரன் வீட்டு கோழி முட்டை ஏழை வீட்டு அம்மிக்கல் உடைச்சது. முடிகிற கதையா இது? பணக்காரன் வீட்டு கோழி முட்டை ஏழை வீட்டு அம்மிக்கல்ல உடைச்சது. கோழி முட்டை போய் அம்மிக்கல்ல உடைக்குமா? உடைக்கும். ஏன்னா அவன் என்ன பண்ணுவான், தினந்தோறும் வீட்டு வாசலில் கூடையை மூடி வச்சு அப்போ வச்ச முட்டையை தான் சாப்பிடுவான் அந்த பணக்காரன். அவன் பெரிய ஒரு அரசியல்வாதி, புறம்போக்கு நிலத்தை வாங்கி பெரிய பங்களா கட்டிட்டான். அவன் கட்டியிருந்த இடத்துக்கு பின் முன்னாடி புறம்போக்கு நிலம் தானே, ஒரு ஏழை குடிசை, அவங்களுக்கு ஒன்றும் பெரிய கிரைண்டர் மிக்ஸி எல்லாம் அப்போ யாரும் கொடுக்கல, அதனால் வாசலில் ஒரு கல்லை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கல்லில் தான் ரெண்டு மிளகாயும் இஞ்சியை வச்சு பச்சை மிளகாயை வச்சு அரைச்சி ஒரு துவையல், அதுக்காக அந்த கல் இருக்கும், அது அம்மிக்கல். இவன் தினந்தோறும் முட்டை புதுசாக வச்சது தான் சாப்பிடுவான். ஒரு நாள் என்ன ஆகிடுத்து, அந்த வேலைக்காரி கூடையை மூடாமல் போயிட்டான், அதுக்காக கோழி காத்திருக்குமா, கோழி முட்டை வச்சிருது. இவன் தான் பூரா இதே மாதிரி மார்பிளாக போட்டு இழைச்சிருக்கானே, அந்த முட்டை அங்கே நிற்குமா, அது வழவழவழன்னு வழுக்கிட்டு போய் எழுத்த வீட்டில் இருக்கிற அம்மிக்கல்ல மோதித்து முட்டை உடஞ்சி போச்சு. காலையில் பணக்காரன் கேட்டான், எங்கே முட்டை? இவன் என்ன சொல்லணும், நான் மூடாமல் போயிட்டேங்க முட்டை போய், அப்படி சொல்லலை, எழுத்த வீட்டு அம்மிக்கல்ல நம்ம முட்டையை உடச்சிடுதுங்கண்ணா. உடனே பணக்காரன் என்ன பண்ணால், எங்கள் வீட்டு முட்டையை உடச்சா அம்மிக்கல்ல ரெண்டாக உடடாமா, பணக்காரன் வீட்டு கோழி முட்டை ஏழை வீட்டு அம்மிக்கல்ல கூட உடைக்குவையா, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அவன் நினைச்சான். அதனால் இங்கே அதே மாதிரி இவன் போகிறான் புஷ்பக விமானத்தில், கைலாயம் உயரமாக இருக்கிறது, வழி மறிக்கிறது, இவன் தள்ளி போல. இன்னைக்கு பல பேருக்கு அந்த அனுபவம் உண்டு, நீங்கள் பைக்கில் போனாலும் சரி காரில் போனாலும் சரி முன்னால் நின்று ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருப்பான், ஏன் நகரியா தள்ளிப்போயா அப்படிமா, தள்ளிப்போ, இவன் மேலே இடித்தாலும் ஆபத்து, தள்ளி போனாலும் ஆபத்து, அப்படி ஒரு சுயநலம். கைலாயத்தை யார் நகர்த்துறது? இவன் பார்த்தான், மலையவே நான் நகர்த்தி வைப்பேன்னு மலையவே தூக்கினான், கைலாய மலையையே தூக்கினான் எப்பேற்பட்ட ஆற்றல். அதனால தான் அவன் சீதை கிட்ட சொல்வான், மேருவை இடிக்க வேண்டில் மண்ணினை உருவ வேண்டில் நீரினை இழக்க வேண்டில் என்னால் முடியும், ராவணனால் முடியாது ஒன்றுமே இல்லை. அப்போ அவன் கைலாசத்தையே தூக்குறான், யாராலும் முடியாதது, பாடி பரவசப்பட்ட பக்தர்களாலே தூக்க முடியலை, மிகப்பெரிய மும்மூர்த்திகளில் ரெண்டு பேரால் அசைக்க கூட முடியலை. ஆனால் சிறந்த சிவபக்தனான ராவணன் எப்படி அசைச்சான், சிவபெருமானையே பக்தியாக வைத்து அந்த பக்தியினாலேயே அசைச்சான். இப்போ பார்வதி என்ன சொன்னான், என் புருஷனோட வீடு அசைக்க முடியாது உயர்ந்த இடம்னா. இப்போ அதை அசைய ஆரம்பிச்சு அவ கேட்டா பரமசிவங்கிட்ட, ஏயா என்னமோ அசைக்க முடியாத வீடு நீங்கள் ஆடுதே என்ன சமாச்சாரம்? பரமசிவன் என்ன சொல்வார், அது அவளுக்காக வேண்டி என்ன பண்ணால், தன் கட்டவர்களால் அழுத்தினா அந்த கைலை மால்வரை இவன் தோளில் வந்து விழுந்தது. நான் பாரிஸில் பாரதம் சொல்லும் போது ஒரு பையன் கேட்டான், எதுக்கு கட்டவர்களை அழுத்தினார், எதுக்காக அழுத்தணும், நகர்த்திக்கலாம் இல்லையா, எழுந்து போயிருக்கலாம் இல்லையா? பாரதத்தில் அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக அந்த கர்ணனுடைய அம்பு வருகிற பொழுது அந்த தேரை கீழே அழுத்தி ஏழு அங்குல கீழே அழுத்தினான். தலைக்கு வந்தது பாகையோடு போச்சு. இப்போ பரமசிவனுக்கு மைத்துனர் பெருமாள். அதனால் பரமசிவன் பார்த்தார், ஐயோ என் பொண்டாட்டி பிறந்த வீட்டில் அவள் புருஷங்கார தேரையே அழுத்தினான்னு சொல்கிறா, அவளுக்கு நம்ம குறைஞ்சி போயிடக்கூடாது, சொல்லி காட்டுவாளே, இவர் கைலாயத்தை அழுத்தினாருடான்னு. அப்போது அந்த கைலாயம் அழுத்தியது. அப்பொழுது எப்படி அவன் தோளை எடுக்க முடிஞ்சது? அவனை போல தியாகி உலகத்தில் பார்க்கவே முடியாது. அப்போது இறைவனுக்கு சமகானம் பிடிக்கும், இறைவனுக்கு சமகானம் பிடிக்கும். சொன்னவர் தான் அடுத்த ஜென்மத்தில் நாவுக்கரசராக பிறந்தார். அப்போ வாகீசர்னு பேர் அவருக்கு கைலையில் இருந்தபோது போகிற போக்கில் சொல்லிகிட்டே போனால், சிவபெருமானுக்கு சாமகானம் பிடிக்கும், சிவபெருமானுக்கு சாமகானம் பிடிக்கும். கெட்டிக்காரன் கொஞ்சம் கூட யோசிக்கலை, தன் தலையை பறித்தான், ஒரு வீணையினுடைய குடமாக வைத்தா, நரம்பை பறித்தா, அந்த வீணைக்கு நரம்பாக்கினா, சாம வேதத்தை பாட ஆரம்பித்தா. நான்கு வேதத்திலே மிகச்சிறந்தது சாமவேதம். நீங்கள் யாகம் பண்ணுவதாக இருந்தால் ருக்வேதக்காரர்கள் யாகம் பண்ணணும், சாமவேதக்காரர்கள் தான் மந்திரம் சொல்லணும், யஜுர்வேதக்காரர்கள் அந்த சாமக்கிரியைகளை கொண்டு வந்து வைக்கணும், அதர்வண வேதக்காரர்கள் ஒரு பக்கம் தள்ளித்தான் இருக்கணும். இதுதான் சாஸ்திரம். இப்போ எந்த வேதம் படித்தாங்கன்னு தெரியல, வேதமே படிச்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியல, ஏதோ ஐயர் பண்ணினா சரி, தப்பு. சாமவேதம் அவ்வளவு சிறந்தது, அதை படிக்கிறது ரொம்ப கஷ்டம், ராகத்தோடு பாடணும். இவன் சாம கானத்தை இசைத்தான், அந்த கானத்தில் மெய்மறந்து சிவபெருமான் கால் கட்டவர்களை கொஞ்சம் தூக்கினா, அந்த சாக்கில் இவன் வெளியில் வந்துட்டான். இறைவனையே தன்னுடைய கானத்தினாலே அசைத்தவன் அப்பேற்பட்ட இசை சக்கரவர்த்தி. அது மட்டுமல்ல, எல்லாருக்கும் கொடி இருக்கு, தர்மபுத்திரருக்கு முரசு கொடி, அதே மாதிரி துரியோதனனுக்கு பாம்பு கொடி, கர்ணனுக்கும் சகுனிக்கும் கொடி கிடையாது, ஏன்னா அவங்க போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தகுதியை கொடுக்கல. துரோடருக்கு சிங்கவால் கொடி, இப்படி ஒவ்வொருவருக்கும் கொடி உண்டு. ஆனால் கொடியை பார்க்கின்ற போது கூட நம்ம அறியாமல் ரசிக்கக்கூடிய கொடி ராவணனுடைய கொடி தான், வீணை கொடி. ஏன்னா வாத்தியத்திலேயே மானமுள்ள வாத்தியம் வீணை. மானமுள்ள இது என்னடா, வாத்தியத்துக்கு எங்கிறதுடா மானம் இருக்கும், மனுஷனுக்கே இல்லையே நினைப்பீங்க. உண்மையிலேயே மிருகத்திலே மானம் உள்ளது கவரிமான், மயிர் நீப்பின் வாழா கவரிமான். நவமணிகளிலே முத்து மானமுடையது. வைரத்தை எவ்வளோ வேணா நீங்கள் பட்ட தீட்டலாம், பவளத்தில் எவ்வளோ வேணா துவாரம் போட்டு கோக்கலாம், ஆனால் முத்தில் மயிரிழை துவாரத்துக்கு மேலே அந்த துவாரத்தை கொஞ்சம் பெருசு பண்ணால் முத்து உடஞ்சிரும். மானம் உள்ளது முத்து. அதனால் இங்கே அது பட்டு நூலில் தான் கோக்க முடியும், சாதாரண நூலில் கோக்கிறது கஷ்டம். இப்போ நரம்பெல்லாம் வந்தாச்சு, முன்னெல்லாம் பட்டு நூலில் தான் கோக்க முடியும், முத்துக்கு அவ்வளவு. அதே மாதிரி வாத்தியத்திலே வீணை. ஒரு முறை இதே மாதிரி சபையில் ஒரு வீணை காயத்ரியோட கச்சேரி நடந்தது, ஒரு கற்பனை. பக்கவாத்தியம் மிருதங்கம், மற்றதெல்லாம் பக்கவாத்தியம் தான், மிருதங்கம் வயலின் கஞ்சரா கடம் எல்லாம் இருந்தது. கச்சேரி முடியும் போது மணி 12, பஸ் கிடையாது. எல்லாரும் இதே இந்த நகர ஹாலிலே தங்க வச்சுட்டாங்க வந்த வைணிகர்களை. அவங்க வாத்தியத்தில் அப்படி மூட்டை கட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு படுத்து தூங்கினாங்க. அப்போ மிருதங்கம் வீணைக்கிட்ட கேட்டது, ஏ வீணையே ஒன்றை கொண்டு வந்து நடுவில், ஏன்னா வாத்தியங்களிலேயே நடுநாயகமாக உட்காரக்கூடிய தகுதி வீணைக்கும் நாதஸ்வரத்துக்கும் மட்டும்தான் உண்டு, மற்ற எந்த வாத்தியமும் பக்க வாத்தியம் தானே தவிர, இப்போ அதை உட்கார வச்சு வயலின்னு புல்லாவங்களுக்கு கிடையாது, அதெல்லாம் பக்க வாத்தியம்தான். வீணையும் அந்த நாதஸ்வரமும் தான் ராஜவாத்தியங்கள் நடுவில் உட்காரணும். அப்போ அந்த மிருதங்கம் கேட்டது, ஒன்றை போய் நடுவில் உட்கார வச்சுருக்காங்களே அறிவு இருக்காங்க, ஏன் பாருங்க, நுனிவர்களால் ஒன்றை மீட்டுற அந்த வைணிகர் கொஞ்சம் அழுத்தினா நீ டங்கின்னு உயிரை விட்டுற, ஒரு சின்ன அழுத்தத்தை கூட தாங்குற யோக்கியதை உனக்கு இல்லை, உன்னை கொண்டு வந்த நடுவில் என்ன பாரு. தனி ஆவர்த்தனங்கிற பேரில் மிருதங்கத்தை போட்டு அடி 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 அடின்னு அடிக்கிறான். இது வரைக்கும் எந்த கச்சேரியிலையாவது மிருதங்கத்துக்கு தோல் கிழிஞ்சதுன்னு உண்டா? இல்லவே இல்லை. அத்தனை அடியை தாங்குற என்ன ஓரம் கட்டிட்டு ஒரு சிறு அழுத்தத்தை தாங்காத உன்னை நடுவில் வச்சிருக்கானே, அந்த அழைச்சவனுக்கு புத்தி இருக்கான். அப்போ வீணை சொல்லிட்டு, அதனால தான் என்னை அழைச்சான், நுனிவரலில் வாசிக்க வேண்டிய வைணிகர் சற்று அழுத்தினா அதை கூட எனக்கு அவமரியாதைன்னு நினச்சி நான் உயிரை விட்டுறேன். நீ ஒரு மானங்கட்ட பய, உன்னை போட்டு இந்த அடி அடித்தாலும் நீ கிழியாமல் உட்காந்துருக்கிய, அதனால தான் மானங்கட்ட உன்னை ஓரத்தில் போட்டு மானம் உள்ள என்ன நடுவில் உட்கார வச்சாங்க. வீணைக்கு அவ்வளவு சக்தி, ராஜவாத்தியம் அது.